الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين وروى الإمام أحمد أنهم قالوا يا رسول الله ما هذه الأضاحي قال هي سنة أبيكم إبراهيم قالوا ما لنا منها قال بكل شعرة حسنة قالوا فالصوف قال فالصوف من فبكل صوف من الشعرة حسنة أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதர் நமது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் எந்த விஷயங்களை எல்லாம் நமது வாழ்விலே கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் பரிபூர்ணமான முறையிலே கடைபிடித்து நடக்க வேண்டியும் இவைகளையெல்லாம் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் முற்றிலுமாக தவிர்ந்து கொள்ள வேண்டியும் அல்லாஹுடைய தக்குவா என்ற இறை அச்சத்தை கொண்டும் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தையும் நசீகத்தையும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு புனிதமான நாளை நாம் எல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அதுதான் தியாக திருநாள் என்று அழைக்கப்படக்கூடிய, ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹஜ்ஜு பெருநாளை நாம் எல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். சில உன்னதமான அமல்களை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் தயாராக இருக்கிறோம். இந்த நேரத்திலே நம்முடைய மனநிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சில கவனங்களை நாம் கவனித்துக் கொள்வது, நாம் அதை சரியான முறையிலே பேணிக் கொள்வது நம்முடைய பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்லாத்தினுடைய வணக்கங்கள், அந்த வணக்க வழிபாடுகள் என்பது அறிவுபூர்வமாகவும் இருக்கிறது, உணர்வு பூர்வமாகவும் இருக்கிறது. சில வணக்கங்கள் இருக்கிறது, அதில் உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை மேலோங்கி இருப்பதை பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் ஹஜ்ஜினுடைய வணக்கம் இருக்கிறது. ஹஜ்ஜினுடைய வணக்கம் முழுக்க முழுக்க மனிதர்களுடைய உணர்வோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹுடைய அந்த அன்பை பெறுவதற்காக, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக மனிதன் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் எப்படியெல்லாம் அடக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை விளக்குவதுதான் ஹஜ்ஜினுடைய வணக்கமாக இருக்கிறது. அதேபோன்று ஹஜ்ஜை சார்ந்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால், நாம் கொடுக்கக்கூடிய உலகையாவாக இருக்கட்டும், அதேபோன்று ஹஜ்ஜினுடைய ஏனைய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், நம்முடைய உணர்வை அல்லாஹுவோடு இணைக்கக்கூடியதாக, அல்லாஹுவினுடைய அன்பை நம்முடைய உணர்விலே கொண்டு வர வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ஜினுடைய அமல்களை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அமல்களும் அல்லாஹுக்காக வேண்டி தன்னை முழுமையாக தியாகம் செய்த ஒரு தியாகியினுடைய, அல்லாஹுவினுடைய ஹலீல் என்று போற்றப்படக்கூடிய நம்முடைய தந்தை சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் செய்த தியாகங்களை முழுமையான முறையிலே நம்முடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருவதுதான் இந்த ஹஜ்ஜினுடைய அமலாக இருக்கிறது. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனிதன் எதற்காகவெல்லாம் தன் வாழ்க்கையை செலவழிப்பானோ, எதற்காகவெல்லாம் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருப்பானோ, அவை அனைத்தையும் செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். இந்த வரலாறு மக்களுக்கு மத்தியில் மறக்க வைக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை மக்கள் நினைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த தியாக திருநாளையும் ஹஜ்ஜினுடைய அமலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த தியாகம் தன்னுடைய பச்சிலம் பாலகனை தன்னுடைய இளம் மனைவியுடன் அந்த காடு வனாந்தரமான பகுதியிலே மனித சஞ்சாரங்கள் இல்லாத பகுதியில கொண்டு போய் விட்டுட்டு போறார்கள். கடுமையான வெயில், எந்த விதமான தண்ணீர் கூட இல்லாத ஒரு இடம், புற்பூண்டுகள் கூட முளைக்காத ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மிக தூர தேசம், அவர்கள் இருந்த பகுதியை விட மிக தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில கொண்டு வந்து விடுகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய உணர்வு எந்த அளவுக்கு அவர்கள் தங்களை அல்லாஹுக்காக வேண்டி கட்டுப்படுத்தி இருப்பார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதுவும் அந்த பிள்ளை, ஒரே பிள்ளை, அதுவரைக்கும் அந்த ஒரு குழந்தை தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. தள்ளாத வயதிலே கிடைத்த குழந்தை, ரொம்பவும் தேடி கிடைத்த இந்த பிள்ளை, அந்த பிள்ளையை கொண்டு போய் தன்னுடைய மனைவியோட அந்த இடத்துல விட்டுட்டு வருகிறார்கள். அந்த அம்மாவும் அதை பொருந்திக் கொள்கிறார்கள், அந்த தாயாரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரப்புடைய கட்டளை இப்படித்தான் என்றால் அதை நான் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த அம்மையாரும் சொல்கிறார்கள். நிச்சயமாக இது மிகப்பெரிய தியாகம். உலக வரலாற்றிலே இப்படிப்பட்ட இதுபோன்ற தியாகங்களை பார்ப்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அந்த இடத்தில்தான் அல்லாஹு தாலா இந்த தீனுடைய பிரகாசத்தை, இந்த தீனுடைய ஜோதியை அகில உலகம் எங்கும் அல்லாஹ் அந்த இடத்திலிருந்து பரவ வைக்க வேண்டும் என்று நாடினான், பரப்ப வேண்டும் என்று நாடினான். அதற்காக இப்படிப்பட்ட ஒரு தியாகியினுடைய தியாகத்தை அந்த இடத்துல அல்லாஹ் நிகழ்த்த வைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு அற்புதமான ஏற்பாட்டை, ஜம்ஜம் என்ற அந்த தண்ணீரை ஏற்படுத்தி தருகிறான். இன்றளவுக்கும் நாம் உலகத்தின் ஒரு அதிசயமாக, உலகத்தில் எப்படிப்பட்ட தண்ணீரும் இது மாதிரி கிடையாது, லட்சோப லட்ச மக்கள் ஒரே நாளைக்கு பல லட்சக்கணக்கான லிட்டர்களை பருகிக் கொண்டிருக்கிறார்கள், பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது வற்றாத ஜீவ நதியை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதத்தின் பின்னணியிலே அல்லாஹுக்காக வேண்டி செய்த ஒரு மிகப்பெரிய தியாகம் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அங்கே சரியிலே சஃபா மர்வாவுக்கு இடையில் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் தொங்கோட்டம் ஓடுகிறார்கள், அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இது எந்த அமலை உணர்த்துகிறது என்று சொன்னால், எந்த தியாகத்தை உணர்த்துகிறது என்று சொன்னால், அந்த அம்மையார், அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர் கிடைக்காத அந்த நேரத்திலே அந்த பிள்ளையினுடைய தவிப்பை, பரிதவிப்பை பார்ப்பதற்கு சகிக்க முடியாமல் தண்ணீர் எங்கேயாவது கிடைக்குமா என்று அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைந்து தண்ணீரை தேடினார்களே, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்து விட்டது. இவர்கள் செய்த தியாகம், அல்லாஹுக்காக வேண்டி இவர்கள் பட்ட இந்த கஷ்டத்தை அல்லாஹுக்கு மிக விருப்பமாகிவிட்டது. எனவே தான் அல்லாஹு தாலா கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய இந்த அமலை செய்யக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரும் இந்த சைன் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். மினாவுல போய் சைத்தானுக்கு கல் எறிகிறோம், அதுவும் கூட அந்த தியாகத்தின் பின்னணிதான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன் சலம்மா பலக மஹு சய, நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய, நல்ல ஆற்றல் உள்ள பிள்ளையாக மாறிவிட்டார், நல்ல ஒரு வாலிப பருவத்திற்கு நெருக்கத்திற்கு வந்துவிட்டார். இந்த நிலையில் வரக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான், அவர்கள் தன்னுடைய மகனை அல்லாஹுக்காக வேண்டி அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹுடைய நோக்கம் அது அல்ல, பிள்ளையை அறுக்க வேண்டும், உயிர் பலியை எடுக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த தியாகம், அவர்களுடைய இந்த உணர்வு பூர்வமான இந்த கட்டுப்பாடு, அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட இந்த தன்மை உலகத்திற்கு விளங்க வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனை அழைத்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா கூறுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொன்னான்,
கனவின் மூலமாக உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த கட்டளையை நீங்கள் மேம்படுத்தி விட்டீர்கள், நிறைவேற்றுவதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு நாம் கொடுக்கக்கூடிய இந்த உலகையா என்ற இந்த ஒரு அமலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த உலகையா என்பது குர்பானி என்று சொல்கிறோம். அல்லாஹுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹுக்கு நம்முடைய நெருக்கத்தையும் நம்முடைய தொடர்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமல் தான் இந்த உலகையாவுடைய அமல். நாம் கொடுக்கக்கூடிய இந்த உலகையா இருக்கிறது, இதுவும் அந்த தியாகத்தினுடைய பின்னணியில் அமைய பெற்ற அமல் தான். எனவே இந்த தியாகத்தை நாம் விளங்க வேண்டும். தீனுக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை மறந்துவிடக் கூடாது. நாமும் நம்முடைய வாழ்விலே அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டும். அந்த உணர்வை நாம் கைவிட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட அமல்களை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே இந்த உதயா என்ற இந்த அமல், ஈதுல் அல்ஹா என்று நாம் சொல்கிறோம், தியாக திருநாள் என்று நாம் சொல்கிறோம், இந்த தியாக திருநாளை எதிர்நோக்கக்கூடிய நாம் நம்முடைய இந்த தியாக திருநாளிலே நாம் செய்ய வேண்டிய அமல்கள், அதை சரியான முறையிலே நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக அரபாவுடைய நாள் வரப்போகிறது, இந்த திருநாளைக்கு முந்தைய நாள் இருக்கிறதே பிறை ஒன்போது எதிர்வாரான விதமாக பிறையும் நமது பிறையும் ஒன்றாக ஆகிவிட்டதினால் இந்த பிறை ஒன்போதும் அந்த பிறை ஒன்போதும் ஒரே நாளில் வருகிறது. அரஃபாவுடைய நோன்பை வைப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சுன்னத்தாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். அதனுடைய சிறப்பு பத்தி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சௌமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல்லதி க்வப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பாதஹு அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாவுடைய நாள்ல நீங்க நோன்பு வைக்கிறது, அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன், அது முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களுக்கும் பின்னாடி வரக்கூடிய இன்னொரு வருடத்தின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஆகிவிடுவதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அரஃபாவுடைய நோன்பினுடைய சுன்னத்தான நோன்பு இருக்கிறது, அதை பிடிப்பதற்கு நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த பத்து நாட்களுமே, துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் பத்து நாட்கள் இருக்கிறது அல்லாஹ்விடத்தில் மிக விசேஷமான நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷர். அல்லாஹுக்கு மிக விருப்பமான நல்ல அமல் செய்யக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் இந்த நாட்கள் தான். அல்லாஹுக்கு மிக மிக நல்ல அமல்கள் செய்வதற்குரிய விருப்பமான நாள் என்று சொன்னார்கள். எனவே இந்த பத்து நாட்களுமே, அதில் ஒரு சில நாட்களை நாம் கழித்து விட்டோம், இன்னும் சில நாட்கள் மீதம் இருக்கிறது. அந்த நாட்களில் அதிகமான முறையிலே அமல் செய்ய வேண்டும். இரவு நேரங்களிலே வணங்குகிறது, முடிந்தால் நமக்கு வாய்ப்பு இருந்தால் சுண்ணத்தான நோன்பு என்று பகல் நேரங்களை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த பகல் காலங்களில் நோன்பு வைப்பது, இந்த பத்து நாளும் இந்த ஒன்பது நாளும் சுண்ணத்தான நோன்புகள் இருக்கிறது. அதுல விசேஷமான சுண்ணத்து தான் அரஃபாவுடைய நாளுடைய நோன்பு. அந்த நோன்பையும் நாம் பிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வாய்ப்பிருக்கக்கூடியவர்கள் எஞ்சிய நாட்களிலும் இந்த சுண்ணத்தான நோன்புகளை வைக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இரவு நேரங்களிலே வணங்குவதற்கு, குறிப்பாக தஹஜ்ஜுதுனுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நாம் இந்த நாட்களில் மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அஜீலு கியாமி குல்லி லைலத்தின் மின்ஹா பிகியாமி லைலத்தில் கதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்களில் இரவு நேரத்தில் நின்று வணங்குவது லைலத்துல் கதருடைய இரவிலே நின்று வணங்கக்கூடிய நன்மைக்கு சமமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், யா அஜீலு சியாமு குல்லி யௌமி மின்ஹா பிசியாமி சனா. இந்த நாட்களில் நோன்பு வைக்கிறது ஒரு வருஷம் நோன்பு வைப்பதனுடைய நன்மைக்கு சமமாகிறது என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமிதியிலே பதிவாகி இருக்கிறது. எனவே இந்த நாட்களில், வரக்கூடிய இந்த நாட்களில் முடிந்த அளவுக்கு அதிகமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஈதுல் அல்ஹாவுடைய நாள் இருக்கிறது, உலகையா என்ற ஒரு சிறந்த ஒரு அமலை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அல்லாஹி, இந்த உலகையாக்கள் என்றால் என்ன, நாங்கள் இவ்வாறு பிராணிகளை அல்லாஹுக்காக கொடுக்கிறோமே, இதனுடைய அடிப்படை என்ன என்று கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தகப்பனார் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மாலனா மின்ஹா, அதனால எங்களுக்கு என்ன இருக்கிறது, நாங்க இதை செய்யறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிகுல்லி ஷாரத்தி மின்ஹா ஹசனத்துன், இந்த உலகையான் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய ஒவ்வொரு முடிக்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான். அதுல எத்தனை லட்சோப லட்சம் முடிகள் இருக்கிறதோ அத்தனை லட்சோப லட்ச முடிகளுடைய நன்மைகள் உங்களுக்கு எழுதப்படும். இந்த சஹாபாக்கள் இதை பார்த்து ஆச்சரியமாக கேட்கிறார்கள், அப்படி என்றால் ஃபஸ்ஸூஃபியா ரசூலல்லாஹ், சில ஆடுகள் இருக்கிறது, கம்பளி ஆடுகள் இருக்கிறது, அடர்ந்த ரோமங்களை கொண்டவைகள், முடிகள் ரொம்ப அடர்ந்து போயிருக்கும், அதுல என்ன முடியாத அளவிற்கு முடிகள் இருக்கும், அதற்கும் நன்மை கிடைக்குமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கம்பளிகளாக இருக்கக்கூடிய அந்த அடர்ந்து இருக்கக்கூடிய பிராணிகளை நீங்கள் கொடுத்தாலும் கூட அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுகிறாங்க, நாம் கொடுக்கக்கூடிய இந்த உலகியா, நாம் கொடுக்கக்கூடிய இந்த அறுத்து பலியிடக்கூடிய இந்த பிராணி இருக்கிறதே, இதனுடைய ரத்தம் இந்த பூமியில விழுவதற்கு முன்னாடி அல்லாஹ்விடத்திலே இதனுடைய அந்தஸ்து எங்கேயோ உயர்ந்து விடுகிறது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஒரு காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியால ஜாஹிலியத்தில் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், அறுத்து பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை எடுத்து காபாவினுடைய அதை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அதுல தேய்த்து கொண்டிருப்பார்கள். இப்ப அல்லாஹ்விடத்துல சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அந்த கண்ணியம் படுத்தக்கூடிய விதத்துல நாங்களும் செய்யலாமான்னு கேட்டாங்க. இப்பதான் அல்லாஹு தலா இறக்கினான் ஆயத்தை, லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும், அல்லாஹ்விடத்துல நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய பிராணிகளுடைய ரத்தங்கள் போய் சேரப்போறதில்லை, அதனுடைய இறைச்சிகளும் போய் சேரப்போறதில்லை. அது சேருவது என்னவென்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயபக்தி தான், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவா தான் அல்லாஹ்வை போய் சேருகிறது என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே இறக்கி காட்டினான். அப்ப இந்த நாம் உஹியா கொடுக்கிறோமே, இதனுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் நாம் நம்முடைய உணர்வுகளை அறுத்து விடுகிறோம், நம்முடைய இச்சைகளை அறுத்து விடுகிறோம் அல்லாஹுக்காக வேண்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தங்களுடைய தங்களுடைய எல்லா விதமான விடயங்களையும் அல்லாஹுக்காக தியாகம் செய்வதற்கு முன் வந்தார்களோ, தன்னுடைய மகனை கூட தியாகம் செய்வதற்கு முன் வந்தார்களோ, அதுபோன்றுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹுக்காக எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பதற்கு உள்ளத்துல பல இச்சைகள் இருக்கிறது, ஆசா பாசங்கள் இருக்கிறது. இதுதான் மனிதனை அல்லாஹ் விட்டு தூரமாக்குகிறது. இச்சைகளுக்கு ஆசா பாசங்களுக்கு மனிதன் சபலத்திற்கு அடிமையாகி விடுகிறான். இந்த அறுப்பதின் மூலமாக நாம் எதை உணர்த்துகிறோம் என்று சொன்னால், அல்லாஹுக்காக வேண்டி என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய இச்சைகளை, என்னிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் இருக்கிறது, அல்லாஹ் விரும்பாத பல குணங்கள் இருக்கிறது, பொய் இருக்கிறது, குரோதம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, இதெல்லாம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆக மோசமான குணங்கள், அல்லாஹ் விரும்பாத குணங்கள். அந்த குணங்களை எல்லாம் நான் அறுக்கிறேன் என்ற உணர்வு தான் இந்த உபகையாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் எதையெல்லாம் விரும்ப மாட்டானோ, எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறானோ, அதை என்னுடைய மனது விரும்புகிறது, செய்ய சொல்கிறது. அல்லாஹுக்காக வேண்டி இவைகளையெல்லாம் நான் விட்டு விடுகிறேன் என்ற அந்த உணர்வை வெளிப்படுத்துவதுதான் இந்த உபகையாவினுடைய அடிப்படையாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆனினுடைய இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த தக்குவா இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது, இதுதான் அல்லாஹ்வை போய் சேருகிறது. எனவே உலகியா கொடுக்கக்கூடிய அந்த நேரங்களிலே இந்த தன்மை நம்மிடத்திலே வர வேண்டும். இந்த தியாக திருநாளை நாம் வாழ்க்கையில் இன்னொரு முறை அடைய இருக்கிறோம். இந்த நேரத்திலே தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய அந்த உணர்வு, தியாகம் என்பது இதுதான். தியாகம் என்பது அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வதற்கு பெயர் தியாகம் அல்ல, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வதற்கு பெயர் தியாகம் அல்ல, அநியாயங்களை தட்டி கேட்பது அல்லாஹுக்காக வேண்டி நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதற்கிறதே, இதுதான் தியாகம். அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான், நீங்கள் ஒரு நல்ல ஒரு தக்குவா உடையவர்களாக, பக்தியானவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நீங்கள் வாழுங்கள் என்பதை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியும் மாயைகளும் அல்லாஹுவை விட்டு எங்களை தூரமாக்குகிறது. எங்களுடைய நஃப்ஸ் இருக்கிறது, அதற்கு அடிபணியக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக ஆயிடக்கூடாது. அல்லாஹுக்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் எதை ஏவினானோ அதைத்தான் செய்வோம். அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அது எவ்வளவுதான் எங்களுடைய மனதுக்கு, எங்களுடைய ஆசைக்கு விருப்பமானதாக இருந்தாலும் அதை நாம் தொடமாட்டோம், நெருங்க மாட்டோம் என்ற உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உமையாவினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நாம் சதக்காவை கொடுக்கிறோம், தர்மத்தை கொடுக்கிறோம், அந்த தர்மம் எப்படிப்பட்டது என்பதை ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. நீங்க ஒரு தர்மத்தை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த தர்மம் கேட்கக்கூடிய கையில போய் விழுவதற்கு முன்னாடி மூலமாகத்தான் அது சேரக்கூடியதாக இருக்கிறது. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், நாளை கியாமத்து நாளிலே இந்த நீங்கள் கொடுத்த இந்த உதவியா இருக்கிறது அது அப்படியே வரும், நல்ல அழகான முறையிலே வரும், அதனுடைய கொம்புகளுடன் அதனுடைய கால் குழம்புகளுடன் வரும். நாளைக்கு உங்களுடைய சிராத்து முஸ்தகீமை கடப்பதற்குரிய ஒரு வழியாக அது இருக்கும். என்ற உணர்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த உதவியா என்பது ஒரு உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய இதுவெல்லாம் ஒரு சடங்கோ ஒரு சம்பிரதாயமோ அல்ல, நாம் அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறோம் என்ற உணர்வை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்றது இது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். இந்தியாவினுடைய தாரியலின் தேவனுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர்கள் ஷேகுல் இஸ்லாம் ஹுசைன் அகமது மதனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்கள் உதவியாவை எப்படி கொடுப்பார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்குவாங்க, அதை வளர்ப்பார்கள். எப்படி வளர்ப்பார்கள் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளையை போன்று வளர்ப்பார்கள். அன்பாக பாசமாக அதற்கு தேவையான உணவுகளை கொடுத்து அதோடு நல்ல முறையிலே பழகுவார்கள். ஒரு வருடம் முழுவதும் அந்த ஆட்டுக்குட்டியை தங்களோடையே வைத்துக் கொண்டிருப்பார்கள். நல்ல பழகி அவர்கள் வரும்பொழுது அதுவும் கூடவே வரும், அவர்கள் செல்லும் பொழுது அதுவும் அவர்கள் கூடவே செல்லும். இந்த அன்பை அதோடு ஏற்படுத்திக் கொள்வார்கள். உமையாவுடைய நாள் வரக்கூடிய நேரத்தில் அதே ஆட்டை தங்களுடைய கையால் அறுப்பார்கள், அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியும். அந்த பாசத்தையும் அல்லாஹுக்காக நான் விட்டுக் கொடுக்கிறேன். எனவே உதவியா கொடுக்கக்கூடிய நாங்களும் அந்த பிராணிகளோட அப்படி நடந்து கொள்ள வேண்டும். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை நல்ல முறையில நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக எல்லா பிராணிகளையுமே நல்ல முறையில கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. எனவே நாம் எதை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நாம் முடிந்த வரைக்கும் அந்த இடத்துல நாம் ஆஜராக வேண்டும். அதுகளை அந்த பிராணிகளை அதற்கு முன்பாகவே அதோடு ஒரு சின்ன தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது ஒரு உணர்வு அல்லாஹுக்காக வேண்டி நான் இதை கொடுக்கிறேன் என்ற அந்த உணர்வு ஏற்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நம்முடைய உதவியாவுடைய அமல்கள் இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய அமல் யாரையும் புண்படுத்துவதாக ஆகிவிடக் கூடாது. இஸ்லாம் இப்படித்தான் நமக்கு வழிகாட்டி தருகிறது. ஒழுக்கத்தையும் மற்றவர்களை கவரக்கூடிய அந்த தன்மையையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாம் செய்யக்கூடிய எந்த அமல்களும் மற்றவர்களுக்கு வெறுப்பூட்டக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்கிவிடக்கூடிய விதத்திலே நம்முடைய அமல்கள் அமைந்துவிடக் கூடாது. யாருக்கும் தொந்தரவு தரக்கூடிய விதத்திலே நமது செயல்பாடுகள் அமைந்துவிடக் கூடாது. எனவே எந்த அடிப்படையிலே அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு சுன்னத்தான முறையிலே இந்த அமல்களை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். யாருக்கு அல்லாஹ் எவ்வளவு வாய்ப்பு தந்திருக்கிறானோ அந்த அளவுக்கு அந்த உமையான் கொடுக்கிறதுக்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒரு ஆடை கொடுக்க முடியும் என்று இருந்தால் கொடுங்கள், அதையும் நல்ல ஆடாக கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மோசமானவைகளையோ அல்லது நொண்டியானவைகளையோ அல்லது குருடானவைகளையோ சதை வெட்டப்பட்டவைகளையோ வியாதி பிடித்த சொறி பிடித்த அந்த பிராணிகளையோ நீங்கள் கொடுக்க வேண்டாம். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னல்லாஹ தய்யிபுன் லா يقبل الا الطيب رسول الله صلى الله عليه وسلم ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் பரிசுத்தமானவன் அவன் ஏற்றுக்கொள்வதும் கூட பரிசுத்தமானவைகளையே ஏற்றுக்கொள்கிறான் எனவே நாங்கள் இந்த நாள்ல கொடுக்கக்கூடியதை நல்லதா கொடுப்போம் யாருக்கு முடியுமோ அவங்க ஒரு ஆடை கொடுங்க இல்லை என்று சொன்னால் மாட்டிலே ஏழு பங்குக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது எத்தனை பங்குகளை கூடுதலா கொடுத்தாலும் அதற்கு நன்மைதான் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு மாட்டில ஏழில் ஒரு பங்காவது நாம் கொடுப்பதற்கு யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் முயற்சிக்க வேண்டும் இந்த நாட்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நாட்கள் அல்லாஹ் எங்களுக்கு நமக்கு விருந்தளிக்கக்கூடிய நாட்கள் இந்த உதகையாவுடைய நாட்கள் ஈதுல் அல்ஹாவும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த நாட்களும் இருக்கிறது அல்லாஹ் நமக்கு விருந்தை அளிக்கிறான் எனவே தான் நோன்பை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான் நோன்பு என்பது ஒரு புனிதமான அமல் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை தரக்கூடிய அமல்தான் ஆனால் இந்த நாளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நல்ல சாப்பிடுங்கள் நல்ல குடியுங்கள் உங்களுடைய உணவுகளை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்கள் இருக்கிறதே நல்ல சாப்பிடக்கூடிய நாட்கள் நல்ல பருகக்கூடிய நாட்கள் அல்லாஹ்வுடைய திக்ர அதிகமாக செய்யக்கூடிய நாட்களாக இருக்கிறது எனவே அதிகம் அதிகமாக அந்த உஹையாவுடைய இறைச்சியை சாப்பிடுறதுக்கு கூட இந்த நாட்களிலே நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அதுவும் அல்லாஹ்வுடைய விருந்து என்ற அடிப்படையிலே நாம் சாப்பிடக்கூடியவர்களாக ஆக வேண்டும் இந்த நேரத்திலே நாம் இந்த பெருநாள் இந்த பெருநாளுடைய அமல்கள் இருக்கிறது இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தியாகத்தை உணர்த்தக்கூடியதாக நாம் எல்லாம் இந்த உலகத்திற்காக பிறந்தவர்கள் அல்ல உலகத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி பிறந்தவர்கள் அல்ல அல்லாஹுவின் விருத்தியை அடைவதற்காக வேண்டித்தான் பிறந்திருக்கிறோம் உலகத்தில் சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் உலகத்தில சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் அதனால தான் யார் உலகியாவுடைய நியத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க துல்ஹஜ் பிறை பார்த்ததிலிருந்து உலகியாவை கொடுக்கிற வரைக்கும் தலைமுடியோ அல்லது வேறு எந்த முடிகளையோ எடுத்து விட வேண்டாம் நகங்களை களைந்து விட வேண்டாம் இந்த அசௌகரியத்தை இதுல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிரமத்தை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில அல்லாஹு தஆலா இப்படி ஒரு அமலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு தந்திருக்கிறான் ஹாஜிகளுடைய இதை பார்க்கிறோம் ஹாஜிகளுடைய அமலை பார்க்கும் பொழுது அவர்களுடைய அமல்கள்ல சில அசௌகரியங்கள் அவர்களுடைய வளமைக்கு மாற்றமான அசௌகரியங்களை பார்க்கிறோம் அழகான உடை உடுத்தி கொண்டிருந்தவர்கள் இப்ப தைக்கப்படாத இரண்டு உடைகளை உடுத்தி விடுகிறார்கள் தலையை நல்ல முறையில் எண்ணெய் பூசி முடியை அலங்கரித்தவர்கள் அந்த அலங்காரத்தை விட்டு விடுகிறார்கள் மனம் பூசி உடலை அலங்கரித்துக் கொண்டவர்கள் அந்த அலங்காரத்தை விட்டு விடுகிறார்கள் நகத்தை வெட்டுறதில்லை முடிய வெட்டுறதில்லை அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு என்ன அல்லாஹ் இதன் மூலமாக எதை எதிர்பார்க்கிறான் அந்த அசௌகரியத்தை நாம் சகித்துக் கொள்வதும் கூட அல்லாஹுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு தியாகம் செய்வதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அதனால்தான் இதையும் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது யார் உலகையாவுடைய நீயத்தை வைத்திருக்கிறீர்களோ துல்ஹஜ் பிறை கண்டதிலிருந்து உலகையாவை அறுத்து பலியிடுற வரைக்கும் இந்த நகத்தை எடுக்கிறது அல்லது முடிகளை எடுப்பதை தவிர்ந்து கொள்வது சுன்னத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆக இந்த அமல்கள் அனைத்துமே அல்லாஹுக்காக வேண்டி நாம் வாழ்கிறோம் நம்முடைய தொழுகை இன்ன சலாத்தி ஒனுசுகி ஒமஹையாய ஒமமாத்தி இல்லாஹி ரப்பில் ஆலமீன் இதனுடைய இந்த வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது நம்முடைய தொழுகையாக இருக்கட்டும் நம்முடைய எல்லா விதமான வணக்கங்களாக இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனால் நமது வாழ்வும் நம்முடைய சாவும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ஒருத்தனுக்கே உரித்தானது என்ற உணர்வோடு நாம் வாழ்கிறோம் உலகத்தில் நாம் வாழ்வது நாம் உலகத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்ல உலகத்தை சுருட்டிட்டு போறதுக்காக வேண்டி அல்ல உலகத்தின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறோமே தவிர அது நம்முடைய நோக்கமும் அல்ல நோக்கம் மறுமையினுடைய வாழ்வாக இருக்கிறது அல்லாஹுவை திருப்திப்படுத்தி செல்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த தியாக திருநாள் அந்த உணர்வை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹுக்காக வேண்டி நாம் வாழ்கிறோம் இந்த உணர்வு வந்துவிட்டால் பாவங்களை நெருங்க மாட்டோம் இந்த உணர்வு குறையும் பொழுதுதான் மனிதன் பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறான் உலகத்தில் சம்பாதிக்கிறான் உலகத்தில் ஹராமான பொருளை அவன் சாப்பிடுகிறான் மோசடி செய்கிறான் ஏமாற்றம் செய்கிறான் வட்டி வாங்குகிறான் களவு செய்கிறான் பொய் பேசுகிறான் இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது இந்த உலகத்தை அடைஞ்சிடணுங்கிறதுக்காக வேண்டித்தான் உலகத்தினுடைய இந்த வஸ்துக்கள் தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வை மறக்கிறான் மனிதன் இந்த உணர்வு மூமினிடத்தில் இருக்கக்கூடாது நான் அல்லாஹுக்காக வேண்டி இருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு எதை எழுதி வைத்திருக்கிறானோ அதுதான் கிடைக்கும் இந்த அல்லாஹுனுடைய அந்த விதிக்கு மாற்றமாக எதுவும் ஏற்பட போறதில்லை. எனவே எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், அல்லாஹுவினுடைய கட்டளைகளை நான் ஒருபொழுதும் மறந்துவிட மாட்டேன். இந்த உணர்வுடையவனாக ஒரு மோமின் இருக்க வேண்டும். அதற்கு மிகப்பெரிய ஒரு உணர்வூட்டக்கூடிய ஒரு ஞானகத்தான் அல்லாஹ் இந்த தியாக திருநாளை ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் யார் இப்படியெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருபொழுதும் இந்த உலகத்திலே மறக்கடிக்க செய்ய மாட்டான். ஹஜரத் சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த நபியாக இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட உயர்ந்த நபி என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அவர்களுடைய தியாகத்தின் காரணத்தினால் வஜஅல்னா ஃபீ ذُرِّيَّتِهِمْ النُّبُوَّةَ وَالْكِتَابَ அவர்களுடைய பிச்சலங்களில் தான் நபித்துவத்தை ஏற்படுத்தினோம், வேதங்களையும் ஏற்படுத்தினோம் என்று சொல்கிறான். முக்கியமான நான்கு வேதங்கள், அந்த நான்கு வேதங்களுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலத்தில் வந்த நபிமார்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. தௌராத்தாக இருக்கட்டும், ஜபூராக இருக்கட்டும், இஞ்சிலாக இருக்கட்டும், பரிசுத்த அல் குர்ஆனாக இருக்கட்டும், எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளாகிய அந்த பிச்சலங்களை தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஆயிரக்கணக்கான நபிமார்கள் பனி இஸ்ரவேலர்கள் வந்தார்கள். இந்த பனி இஸ்ராயல்கள் யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இரண்டாவது மகன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்து பல ஆண்டுகளுக்கு பிறகு, சில அறிவிப்பின்படி 13 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது மகனையும் அல்லாஹ் கொடுக்கிறான், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுக்கிறான். அவர்களுடைய ஒரு மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு பேரப்பிள்ளையையும் அவர்களுடைய கண்ணுக்கு காட்டி விடுகிறான். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இஸ்ராயில் என்ற பெயருடையவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் தான் பனி இஸ்ராயில்கள் என்று சொல்கிறோம். ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒப்புக்கொண்டு விட்டான் என்று சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சலவாத்தை கற்றுத்தரும் பொழுது கூட சொல்கிறார்கள், கமா ஸல்லைதா அலா இப்ராஹிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பிலே ஆக உயர்ந்தவர்கள். அவர்களுடைய சலவாத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சலவாத்து சொன்னதை போன்று என்ற அந்த வாசகத்தை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். தீனுக்காக தியாகம் செய்பவர்களை நாம் மதிக்க வேண்டும். அதுல மிக குறிப்பாக தற்காலத்திலே நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னா, சஹாபாக்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். சஹாபாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, தீனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை முழுமையான முறையிலே அர்ப்பணித்தவர்கள். இன்றைக்கு சஹாபாக்களுடைய விஷயத்திலே அவநம்பிக்கையை அவமரியாதையை உலகத்தில் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து வழிகேடுகளுக்கும் அனைத்து விதமான தீய கொள்கைகளுக்கும் சஹாபாக்களை புறக்கணிப்பதுதான், அவர்களுடைய தியாகங்களை மதிக்காமல் இருப்பதுதான் காரணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமைக்காக வேண்டி மட்டுமல்ல, இந்த தீனை நிலைநிறுத்துவதற்காக சஹாபாக்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்ததாக நாம் ஹதீஸினுடைய கிதாபுகளிலே பார்க்கிறோம். இந்த தீனுடைய மிகப்பெரிய சாட்சிகள் அவர்கள்தான். குர்ஆன் இறங்கும் பொழுது அவர்கள்தான் நேரடியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவர்கள். சஹாபாக்கள் பலகீனப்படுத்தப்பட்டார்கள் என்றால், அவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டார்கள் என்றால் இந்த தீனும் பலகீனமாகிவிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானுடைய அடையாளம் அந்த சஹாபாக்களை நேசிப்பது. எல்லா சஹாபாக்களும், அது அஹ்லுல் பைத் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த உயர்ந்த சஹாபாக்களாக இருந்தாலும் அல்லது ஏனைய சஹாபாக்களாக இருந்தாலும், ஒரு சாதாரண ஒரு சஹாபியாக இருந்தாலும் கூட பின்னாடி வரக்கூடியவர்கள் எவ்வளவுதான் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விட்டாலும் சஹாபாக்களுடைய அந்தஸ்தை போய் அடைய முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய தியாகம் அப்படிப்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான ஈமானுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் சஹாபாக்களை நேசிக்கிறது. சஹாபாக்களை அவமரியாதை செய்வது அல்லது அவர்களுடைய விஷயத்தில் அல்லது ஒரு சிலர்களை மதித்துவிட்டு வேறு சிலர்களை அவமரியாதை செய்வது, அது நிஃபாக்கினுடைய நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்பட வேண்டும். இந்த தியாகிகளை மதிக்க வேண்டும். நபிமார்கள் செய்த தியாகம், சஹாபாக்கள் செய்த தியாகம், நமது முன்னோர்கள் செய்த தியாகம், இவைகளை மதிக்க வேண்டும். இது நம்முடைய ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தீனுக்காக நாம் வாழ்கிறோம், அல்லாஹுக்காக வாழ்கிறோம், பாவங்களை விட்டொழிப்போம். என் மூலமாக இந்த தீனுக்கும் இந்த சமூகத்திற்கும் ஒரு நன்மை ஏற்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு தியாகம் என் மூலமாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் அல்லாஹ் இந்த ஈதுல் அல்ஹா என்ற இந்த தியாக திருநாளை வைத்திருக்கிறான். எனவே இந்த வரக்கூடிய நாட்களிலே நாம் நல்ல முறையிலே அமல்களை செய்து ஏழை எளியவர்களை
நல்ல முறையில கவனித்து அதிகமான முறையில தான தர்மங்களை செய்து ஜிக்ரின் மூலமாக அல்லாஹுவின் வணக்கங்களின் மூலமாக இந்த நாட்களை நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் முழுவதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக, வரக்கூடிய இந்த நாளின் மூலமாக உண்மையான தீனுடைய பற்றுடையவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. யாரெல்லாம் தீனுக்காக பாடுபட்டார்களோ அத்தகைய நபிமார்கள், சஹாபாக்கள் அத்துணை பேரும், அதேபோன்று அல்லாஹுடைய நல்லடியார்கள், அவர்கள் மீது உண்மையான நேசம் கொண்டவர்களாக, அவர்களை பிரியம் கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான உதவிகளையும் செய்தருள்வானாக. யார் இந்த ஹஜ்ஜிலே சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவினுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான உயர்ந்த பதவிகளையும் அல்லாஹ் வழங்குவானாக, அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல்களை கொடுப்பானாக, நல்ல ஒரு உணர்வுகளை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி அருள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து நமது குடும்பங்களை, நமது மக்களை, பிள்ளைகளை தன் குளிர்ச்சிகளான பிள்ளைகளாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.